நாம் எடுத்துக்கொள்ளும் லூக்கா நாம் படித்த வேதபகுதி லூக்கா எழுதும் சுவிசேஷம் 21வது அதிகாரம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்கள் மத்தியில் பழகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடித்தோம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பிடித்தோம்னு சொல்லுவாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா இது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது அதை அது நான் மனுஷத்தினுடைய விருப்பத்தை நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய விருப்பத்தை கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யாருடைய விருப்பத்தை பார்க்க போகிறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யாருடைய விருப்பத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாம் கடவுளை சார்ந்து கடவுளை நோக்கி வரும்படியான காரியத்தில், இந்த வேதத்தில் பல்வேறு சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியான காரியத்தில், கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுள் எதுக்கு பிரியமாக இருக்கிறார், கடவுள் எதுக்கு பிரியமாக இருக்கிற, ஏன்னா நம்ம கேட்கணும். பல்வேறு நேரங்களில் நம்ம ஏதோ வருவோம் போவோம், ஆனால் கடவுளுக்கு எது பிரியம் சொல்லி கேட்டிருக்கோமா? என்னைக்காவது நம்ம பிள்ளைகிட்ட கேட்கும், உனக்கு எதுடா பிடிக்கும், நம்மளுடைய சொந்த பந்தத்துக்கு உனக்கு எது பிடிக்கும், அது எது பிடிக்குமா அது பிடிக்குமா கேட்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம கடவுளை சார்ந்த வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது கேள்வி எழுப்பியிருக்கிறோமா? அன்றே உமக்கு எது விருப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா? கடவுளே உமக்கு எது விருப்பம் சொல்லி கேட்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தெள்ள தெளிவாக நாம் அங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை, எப்படியான வாழ்க்கையில நாம் எதை, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுடைய அந்த ஆவிக்குறி வாழ்க்கையில கடவுளை நோக்கி வருகிற வேலையில, கடவுளை அண்டி கொண்டு வருகிற வேலையில நாம் கடவுளுக்கு எது விருப்பம் என்று சொல்லி கேட்க வேண்டும். கடவுளுக்கு எது விருப்பம் சொல்லி கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பக்தின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம், பக்தின்னு சொல்லி போறாங்க. ஆனா இவ்விதமான கேள்வியை கடவுளத்துல வைக்கிறாங்களா? விதமான கேள்வியை கடவுளத்துல வைக்கிறாங்களா? எந்த கேள்வி? கடவுளுக்கு எது விருப்பம், கடவுளுக்கு எது பிரியம் என்று சொல்லி நம்ம கேட்கிறோமா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். கடவுளுக்கு பிடித்தமானது எதுங்க? யாருக்கு? கடவுளுக்கு பிடித்தமானது என்ற தலைப்பில நாம் சிந்திக்க போகிறோம். எதுங்க? கடவுளுக்கு பிடித்தமானது. கடவுளுக்கு பிடித்தமானது எதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பல்வேறு விதங்களில நம்ம பார்க்கலாம். பல்வேறு வசனங்கள் இங்க போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு வசனங்கள் கடவுளுக்கு எது பிடிக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல ஒண்ணு முக்கியமா கடவுளுக்கு பிடித்தமானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடவுளுக்கு பிடித்தமானது பார்க்கலாமா? நம்ம ஜபசிந்தியோடு கருத்தோடு நாம் ஜபசிந்தியோடு அன்றே இந்த வார்த்தைக்கு என்னோடு பேசுன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் எதை பார்க்க போறோம்? உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுளுக்கு பிடித்தமானதை பார்க்க போறோம். இல்லைங்கன்னா உங்களையும் என்னையும் உண்டாக்கின கடவுளுக்கு எது கடவுளுக்கு பிரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பணுமா இல்லையா? நம்ம ஏதோ பக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனா சரி நான் வர போறேன், ஆனா கடவுளுக்கு எது விருப்பமா இருக்குது நம்ம கேட்கணுமா இல்லையா? கடவுளுக்கு எது பிடிச்சமானதுன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? கடவுள் நிறைய இடங்கள்ல தம்முடைய வசனத்துல அவருக்கு பிரியமானது, அவருக்கு பிரியமானது பல இடங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒன்னே ஒன்னு முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போறோம், எது பிடித்தமானு சொல்லி பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கடவுளுக்கு பிடித்தமானது சொல்லி தலைப்புல சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். நாம் சிந்திக்கிற வழியிலே ஜபத்தோடு நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்மோடு பேசும்படியாக நாம் ஜபத்தோடு கடந்து செல்வோம். நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம் முடிய 1 முதல் 4 வசனம் முடிய நம்ம இங்க பாக்குற ஒரு அருமையான சம்பவம் நடக்குது. இங்க கவனிப்போம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். ஜஸ்ட் ஒரே ஒரு 4 வசனங்கள் தான். 4 வசனம் அது மட்டும் நம்ம கவனமா கேட்போம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது, சற்று கண் ஏறிட்டு பார்த்தபோது, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பட்டியலே தங்கள் காணிக்கையிலே போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். எவளோ தன் வரமிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஜஸ்ட் ஒரே 4 வசனங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் முக்கியமாக கடவுளுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை, ஒன்று காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். அது என்ன காரியம்? நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்து இயேசுவை கும்புற வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாமே தெரியும். தெரியுமா இல்லையா? நம்முடைய பேசுறது தெரியும், நம்முடைய ஒவ்வொரு காரியமும் தெரியும், சரிங்களா? நம்ம என்ன பேசுறோம் தெரியும், நம்ம நம்முடைய வார்த்தை என்ன வார்த்தை வெளியில வருதுன்னு தெரியும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றப்பல நாவு சொல் வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நீர் அறிவியன்னு சொல்லி படிக்கிறோமா? இல்ல 130வது சங்கீதத்தில் படிக்கிறோம், என் நாவு சொல் பிறவாதுக்கு முன்னே நீ எல்லாம் அறிவின்னு சொல்லி படிக்கிறோம். எல்லாமே அறிந்திருக்கிறார், யூ நோஸ் எவ்ரி திங். கடவுளுக்கு எல்லாமே தெரியாது எதுவுமே இல்லை. அப்ப இங்க பாக்குறோம் இந்த இடத்துல முக்கியமா இங்க பாக்குற முக்கியமான காரியம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த கண்ணீரிட்டு பார்க்கும் பொழுது அநேகர் வந்துட்டு போறாங்க, அநேகர் வந்துட்டு போறாங்க. அதுல ஐஸ்வர்யவான்கள் பணக்காரவும் வராங்க, அதுல பணக்காரங்களும் வராங்க. அங்க சம்பவம் பாத்தீங்களா, நாலே நாலு வசனம், பணக்காரங்களும் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அங்க காணிக்க பெட்டி இருக்குது, அங்க காணிக்க பெட்டி இருக்கு, ஒரு சின்ன துவாரம் போட்டிருக்கு காணிக்க பெட்டி, ஒரு குடும்ப கணக்கா. அந்த நாட்கள்ல நிறைய காணிக்க பெட்டிலாம் வச்சிருப்பாங்க, சொல்ல போனா 13 பாக்ஸஸ் வச்சிருப்பாங்களாம் அந்த நாட்கள்ல, காணிக்க பெட்டி வச்சிருப்பாங்களாம், சரிங்களா. அப்ப பணக்காரங்களும் வராங்க, நல்லா வெல்தி பீப்புள் வராங்க, பெரிய பெரிய உடையெல்லாம் போட்டுட்டு, நல்லா பல பலன் உடையெல்லாம் போட்டு, பெரிய பெரிய உடையெல்லாம் போட்டு வராங்க. இந்த மாதிரி மத தலைவர்கள் நம்ம போன வாரம் பார்த்தோமே, போன வாரம் எது பொய் இந்த பக்தி சொல்லி பார்த்தோமா, உண்மையான பக்தி உண்மையான பொய் பக்தி, அப்படியான மத தலைவர்களும் வராங்க, எல்லா விதமான மத பக்திக்காரர்களும் வராங்க, நிறைய பேர் வராங்க, காணிக்கை போடுறாங்க. அது மாத்திரமல்ல, அதுல ஒரு பெண்மணி இருக்காங்க, அதுல ஒரு பெண்மணியும் வராங்க, அந்த கூட்டத்துல கூட்டமும் ஒரு பெண்மணியும் வராங்க. அந்த அம்மா யாரு? அந்த அம்மா யாருங்க? ஏழை வெறும் விதவை இல்ல, ஏழை விதவை, ஏழை விதவையானவளும் வராங்க, சரிங்களா. ஏழை விதவையானவங்களும் வராங்க, புரியுதா? புரியுதா? அந்த பணக்காரங்களும் வராங்க, எல்லாரும் வராங்க, காணிக்க பெட்டியில காணிக்க போடுறாங்க. பாருங்க அந்த அந்த இடத்துல பாக்கலாம், அந்த இடத்துல ஒரு சபை என்று சொன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அங்க காணிக்கையே அங்கீகரிக்கிறார். அந்த இடத்துல காணிக்கை வருது பாத்தீங்களா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க காணிக்க எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்திலே காணிக்கை பத்தி பேசுறோமா இல்லையா? அங்க காணிக்கையை அங்க பத்தி பாக்குறோம். அப்ப காணிக்கையை பேட்டியில காணிக்க போடுறாங்க, ஏழை விதவையும் போடுறாங்க, சரிங்களா, போடுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய அருமையான ஒரு பாராட்டத்தக்கதான விஷயத்த தான் இங்க கத்துக்கொள்ள போறோம். எல்லாருமே போடுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே போறாங்க, பணக்காரங்களும் போறாங்க, அந்த ஏழையான விதவையும் போடுறாங்க. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எதை பாக்குறாரு? அதான் இங்க பாக்குறோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த அவிதமான கொடுக்கும் பொழுது, அவிதமான கொடுக்கும் பொழுது அவர் எவ்விதமான கொடுத்தல் மேல பிரியம் கொள்கிறவராய் இருக்கிறார், எவ்விதமான கொடுத்தல் மேலே பிரியம் கொள்கிறவராய் இருக்கிறார், அதான் முக்கியம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாவது பகுதி இங்க நம்ம கவனமா படிக்கும் பொழுது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய கொடுத்தல ஆண்டவர் பார்க்கிறார். முதல் பாயிண்ட், உன்னுடைய என்னுடைய கொடுத்தல ஆண்டவர் பார்க்கிறார். நீ கொடுக்கிற காணிக்கையை கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்சர்வ்ஸ், பார்க்கிறார், கவனிக்கிறார், கொடுக்கிறத பார்க்கிறார். அதான் இங்க முதல் பாயிண்ட். நீங்க பாருங்களேன், ஜஸ்ட் முன்னாடி ஒரு புத்தகம் இருக்குது, மார்க் புத்தகம் 12:41 மார்க், அங்க கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் பாருங்களேன், என்ன சூப்பரா அழகா அழகா எழுதிருக்கு. முந்தின புஸ்தகம் மார்க் புஸ்தகம், இந்த புஸ்தக பத்திரம் வச்சுக்கோங்க, மார்க் புஸ்தகம் 12:41 அங்க பாருங்க, இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், அழகா அங்க பாருங்களேன். அந்த என்ன அழகா சொல்ல, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, அங்க பாருங்க இன்னும் தெளிவா போடப்பட்டிருக்கு பாருங்களேன், இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை போட்டு பாத்தீங்களா, பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். கவனிச்சீங்களா? மார்க்கு 12:41 பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். கவனிக்கிறீங்களா? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்ப இந்த ஒரே ஒரு வசனத்துல இங்க பாக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல ஏழைகள் பணக்காரர்கள் வராங்க, நல்லா பொடி உடுத்திட்டு வராங்க, அங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய காசு, நிறைய காசு பணம் முடிச்சுட்டா கொண்டு வந்து போட்டிருக்கலாம், பணம் முடிச்சுலாம் கொண்டு வந்து போட்டிருக்கலாம், நிறைய மூட்டைன்னாக்க பணம் முடிச்சு போட்டிருக்கலாம். அப்ப ஏழை விதையும் வராங்க, யாருமே கவனிக்கல, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கவனிக்கிறாரு. யார் ஒருத்தர்? யாருமே கவனிக்கல, ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கவனிக்கிறாரு. யாரு? இயேசு ஆண்டவர். யாருமே கவனிக்கல, ஆனா யார் ஒருவர் மட்டும் கவனித்து கொண்டிருக்கிறார்? நீ படிச்சோமா இல்லையா? உட்கார்ந்து காணிக்கை பெட்டிக்கு அருகே உட்கார்ந்து ஜனங்கள் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார், படிச்சோமா இல்லையா? அப்ப இந்த பகுதியில நம்ம இங்க முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நீ கடவுளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தில் நம்ம கத்துக்கொள்ளும்படியான முக்கியமான பகுதி என்னன்னா, நீ கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அது சிறிதோ பெரிதோ, சரிங்களா? அது பணக்காரனோ ஏழையோ நீ யாரா இருக்கட்டும், ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறார். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறார். ஹி இஸ் வாட்சிங், ஹி இஸ் அப்சர்விங். அவர் கண்ணோக்கமா இருக்கிறார், பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? நீ ஆண்டவருக்கு எதை கொடுக்கிற? புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறத பார்க்கிறார். ஓகேவா? ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 15 நீதிமொழிகள் 15 மூணாம் வசனத்தில் அங்க படிக்கிறோம். நீதிமொழிகள் 15:3 வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லுது. எப்படிங்க? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா? அப்ப முதல் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? முதல் முக்கியமான பாயிண்ட், ஆண்டவர் கவனிக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார், அறிகிறார். எதை பார்க்கிறார்? நீனு நானும் கொடுக்கிறத. சரிங்களா? நீனு நானும் கொடுக்கிறத அவர் பார்க்கிறார், அவர் தெரியும். புரியுதுங்களா? ஓகேவா? புரிஞ்சா? நம்ம பார்க்கிறோம் கடவுளுடைய பிரியமான செயல் ஒன்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்றோம். அப்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒரு சம்பவம் படிக்கிறோம். என்ன சம்பவம்? அந்த இடத்துல ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் வராங்க, காணிக்கை பெட்டியில பணம் போடுறாங்க, நிறைய நிறைய பணம் போட்டிருப்பாங்க. அப்ப ஏழை உதவியும் பணத்தை போடுறாப்புல, பணத்தை போடுறாப்புல. அன்றா இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு அருகாமையில தான் உட்காந்து கூட படிச்சோமா இல்லையா? Mark 12:41 காணிக்கை பெட்டிக்கு அருகாமையில உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப முதல் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீனும் நானும் இன்னைக்கும் அதே தான் உண்மை. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுள் நமக்கு நாம் கொடுக்கிற காணிக்கையும் ஆண்டவருக்கு தெரியும். நாம் கொடுக்கிற காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷன் பார்க்காம இருக்கலாம், நீ கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் பார்க்கிறார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ கொடுக்கிற காணிக்கை ஆண்டவர் கவனிக்கிறார், பார்க்கிறார், அப்சர்வ்ஸ், வாட்சிங். ஆண்டவர் பார்க்கிறார். ஓகேவா? முதல் பாயிண்ட் ஓகேவா? கத்துக்கிட்டீங்களா? இரண்டாவது சரிங்க. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார், பார்க்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக எவ்வளவு கொடுக்கறத பார்க்கிறார். The amounts you give, நீ எவ்வளவு கொடுக்கறதையும் பார்க்கிறார். பார்க்கிறாரா இல்லையா? ஆண்டர் எவ்வளவு கொடுக்கறதையும் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க Mark 12:41 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். இதெல்லாம் தெரியுது பாருங்க அவருக்கு. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல கவனிச்சீங்களா? அங்க என்ன சம்பவம் நடக்குது பாத்தீங்களா? பணக்காரங்க அதிகமான பணத்தை போடுறாங்க. பணம் முடிச்சுதான் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய பணம் முடிச்சுலாம் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்ப ஏழை விதையும் ஒரு அம்மா வராங்க, ஏழையான விதவியான ஒரு அம்மா வராங்க, சரியா 2 காசு. எத்தனை காசுங்க? சரியா 2 காசையும் போட்டாங்க. அங்க என்ன நடக்குது அந்த இடத்துல? அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கலாம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வரவிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்ப இங்க முக்கியமா அந்த இதுல நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம் என்ன? முதல் குறிப்பு, கத்தர் பார்க்கிறார். உன்னையனையும் படைத்த கடவுள் பார்க்கிறார். நீ காணிக்க போறதையும் கவனிக்கிறார். அடுத்ததாக நீ எவ்வளவு காணிக்க கொடுக்கறதையும் அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க கவனிக்கிறோம் முக்கியமாக இதுல 3 முக்கியமான குறிப்புகள், உப குறிப்புகள், 3 முக்கியமான ஒரு துணை குறிப்புகள் நம்ம கத்துக்கொள்ள முடியும்னு ஆசைப்படுறோம். அதாவது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல முக்கியமாக ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, நீ கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கறாக்கணும், வாட் எவர் யூ கிவ், நீ எவ்வளவு கொடுத்தாலும் அந்த இடத்துல நீ எப்படி கொடுக்க வேண்டுமா, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எப்படி கொடுக்க வேண்டுமா, உன்னுடைய சுயத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்தும்படியாக, மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்களை ஆதாயம் தேடிக்கொள்ளும்படியாக அல்ல, அந்த கடவுளுக்கு பிரியப்படுத்தும்படியாக, கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக, அவுட் ஆஃப் லவ், அந்த கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நீ கொடுக்க வேண்டும். அதான் இங்க பார்க்க வேண்டும். இதில் நீங்க நீ அன்பின் நிமித்தமாக, கடவுள் வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக நீ கொடுக்க வேண்டும். நீ எவ்வளவு காசு கொடுத்து, நீ அவ்வளவு காசு கொடுத்து அவர் மேல அவங்க அவங்க அவங்கள நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், அவங்கள பிரியப்படுத்திக் கொள்ளலாம். அடே அப்பா நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சா, அப்பா நான் எவ்வளவு பெரிய நிறைய கொடுக்குறேன்னு தெரியட்டும், அப்படியா? அப்படி அல்லவே அல்ல. நீ கொடுக்குற காசு ஒவ்வொன்றும் கடவுள் பாக்குறாரு, அவ்வளவுதான். கடவுள் பாக்குறான், அந்த கடவுள் பாக்குறான்னு சொல்லும் பொழுது அதுல நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் தான் அந்த பாரம்பரிய மத தலைவர்கள். அந்த 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 பாரம்பரியமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரிய பெரிய உடை உடைத்து கொண்டு, பெரிய பெரிய நடையோடு அவர்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாதான். போன வாரமே பார்த்தோமா இல்லையா, மற்றவர்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியாத போலியான பக்தி. மற்றவர்களே இம்ப்ரெஸ் பண்ண முடியாதான் அவர்கள் காணிக்கையை போடுறாங்க, அவர்கள் காணிக்கையை போடுறாங்க. மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னாடினா எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் இன்னைக்கு கூட சொல்றாங்களா இல்லையா? எப்படிங்க இன்னைக்கு கூட சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேரே போட்டுறாங்க, கல்வெட்டு பதிச்சிடுறாங்க, உபயம் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கல்வெட்டு பதிச்சிடுறாங்க. அப்படிங்களா? இதெல்லாம் எதுக்கு? மற்றவர்களை பிரியப்படுத்தி, மற்றவர்களை மேல ஒரு இம்ப்ரெஸ், மற்ற மேல இம்ப்ரெஸ் பண்ணி, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. அப்படித்தானே மக்களுடைய எண்ணம் அபிப்பிராயம் அப்படித்தானே போகுது? ஏ அப்பா நீ தான் கொடுத்த, ஏ அப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் பெருமையா பேசணுமா? மற்றவர்கள் பெருமையாக பேசணுமா? அவிதமாக நீ நானும் சொல்லவே, இன்னைக்கு நீனும் நானும் அவிதமாக போயிடவே கூடாது. நம்ம கொடுக்கும்படியான காரியம் கடவுள் பார்க்கிறார், நாம் எவ்வளவு கொடுக்கணும் சொல்லி பார்க்கிறார். அதுவும் நீ என்ன பண்ணும், உன்னுடைய சுய லாபத்தை தேடிக்கொள்ளவோ, உன்னுடைய சுய விளம்பரத்துக்காகவோ, உன்னுடைய சுய மேன்மைப்படுகவோ ஒரு காலும் நீ செயல்படவே கூடாது. ஏன்னா இந்த மக்கள் அவ்விதமாக செயல்பட்டார்கள். இந்த பாரம்பரியமான இந்த பக்திக்காரர்கள், இந்த யூத மத தலைவர்கள் அவ்விதமாக தான் செயல்பட்டார்கள். அவர்களுடைய மாயமான பக்தியை இயேசு ஆண்டவர் கண்டிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 6 வாங்களேன், மத்தேயு புஸ்தகம் 6 வாங்களேன், மத்தேயு புஸ்தகம் 6 அங்க பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது. மத்தேயு புஸ்தகம் 6:6 முதல் 4 மத்தேயு படிச்சமே, லூக்கா முன்னாடி, மார்க்கு அதுக்கப்புறம் மத்தேயு பாருங்க. முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் 6:1 அங்க படிக்கிறோம் பாருங்க. 1 படிக்கிறோம் பாருங்களேன். மத்தேயு 6:1 இருந்து, மனுஷர் காண வேண்டும் என்று, இந்த மாயமான பக்திக்காரர்கள் பாத்தீங்களா, மனுஷர் காண வேண்டும் என்று அவருக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கவனிச்சீங்களா? இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ தர்மம் செய்தி, நீ தர்மம் செஞ்சினா யாரு பார்க்கணும் செய்யக்கூடாது, உன் சுற்றி இருக்கிற மக்கள் பாக்குறதுக்காக செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கும், நீ சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கணும், அவன் என்ன பார்த்து நல்லா பெருமையா பேசணும். சக விசுவாசிகளும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசியும் சரி, சபை இருக்க சகோதர சகோதரும் சரி, நீ எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி, யாருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நீ மற்றவங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி போட்டீங்கன்னா அங்க என்ன, உன்னை நீ என்ன பண்ற, நீ உன் சுய விளம்பரத்தை தேடிக்கொள்ற, உன்னுடைய பெருமையை காமிச்சிடுற, உன்னுடைய பெருமையை காமிச்சிடற, நீ யாருன்னு காமிச்சிடுற. அங்க யாரு மகிமைப்படல? கடவுள் மகிமைப்படல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? கடவுள் மகிமைப்படல. ஆகவே உன்னுடைய சுய விளம்பரத்தை மகிமைப்படுத்துவோ, நீ மகிமைப்படுவோ ஆண்டவர் உன்னை இங்க உட்கார வைக்கவே இல்லை. நம்ம சபையாய் கூடுறோம் என்றால் யார் மகிமைப்படணும்? உன்னைய நீ படைத்த, உன்னைய நீ ரட்சித்த, உன்னைய நீ மன்னித்த அந்த உண்மையான அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்க அந்த இயேசுவாண்டர் மகிமைப்படணும், அவர் உயர்த்தப்படணும். நீ கொடுக்குற, நீனும் நானும் சம்பாரிச்சது யாருடைய பிச்சை? நீனும் நானும் சம்பாதிக்கிறது யாருடைய கிருப? நீனும் நானும் சம்பாரிச்சு 4 சம்பாரிச்சு சந்தோஷமா சாப்பிடுறது யாருடைய கிருப? அப்ப அவருக்கு நீ துதி கணக்கை கொடுக்கறது விட்டுட்டு, பத்தியா இங்க பத்தியா நான் காசு இவ்வளவு காசு போட்டேன், பத்தியா இந்த காணிக்காரோட இவ்வளவு காசு கொழுதிருக்கேன், இந்த பத்தியா அவங்க தெரியற மாதிரியே காமிக்கிறது, தெரியாமையே வைக்கிறது, அப்படியே தெரியற மாதிரியே கை காமிக்கிறது. நான் எப்பளும் எம்பிள்ளைட்ட சொல்லுவேன், கையை மூடிட்டு போட்டு சொல்லுவேன், அவசியம் இல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும், சொல்லுவேன் நான். அப்ப எந்த இடத்துல நம்ம கடவுளுக்கு, அதாவது அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அந்த இடத்துல கடவுள் மகிமைப்பட வேண்டும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்டோம், சில பையன் வித்தியா, சில நேரங்கள்ல நம்ம போடும்போது சில பிள்ளைங்க பார்த்துட்டு, சின்ன பிள்ளைங்க தானே, காமிச்சுட்டே போடுங்க, காமிச்சுட்டே போடுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான். அப்ப வளர வளர நம்மளும் அதே இருதயத்துல போயிருவோம்,
மற்றவர்களை பார்க்கணும், பார்க்கறதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி.
ஓ, அது ஆண்டவருக்கு பிரியமே அல்ல,
அது ஆண்டவருக்கு பிரியமே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக, உன் மேல கர்த்தர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் இல்லைங்களா, உண்மையா இல்லையா? இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எவ்வளோ வாலிபப்படைகள் போயிட்டு இருக்காங்க, எவ்வளோ வாலிபப்பிள்ளைகள் அலைஞ்சு திரிஞ்சு நாரியா நாரி போய் கிடக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்கன்னா கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு எத்தனையோ அன்பு இல்லாதபடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் நம்ம மேல அன்பு காண்பித்து இந்த இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்காருன்னா கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அப்ப அந்த அன்பை ருசி பார்க்கும் போதுதான் நாம் அவருடைய அன்பு நிமித்தமாக நாம் போட வேண்டும். மற்றவர்கள் பார்க்கறதுக்காகவோ மற்றவர்கள் இம்ப்ரெஸ் பண்ணவோ நம்ம காமிச்சு போடவே கூட. அதனாலதான் மத்திய புசகம் 6 முதல் வசனத்துல தெளிவா சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், செய்தால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பலனே பார்க்க முடியாது. நீ மனுஷர் பார்க்கணும்னு போட்டினா முடிச்சுக்காத. அடுத்தது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர், மாயக்காரர் அவங்க யாருங்க, மாயக்காரர், ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிற்கு கடவுது. பாத்தீங்களா, உன் வலது கை செய்வத எப்படி என்ன போட்டிருக்கு, உன் வலது கை செய்வத எது எது கூட அறியக்கூடாதான். அப்பனா பாத்துக்கோங்க, அப்பனா பாத்துக்கோங்க, யாருக்கு மட்டும்தான் தெரியணும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய அன்பு நியூத்தமாக அந்த இடத்துல அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமை உனக்கு வெளியரங்கமாய். யார் ஒருதான் அந்த ரங்கத்திலையும் பார்க்க முடியும், யார் ஒருதான் அந்த ரங்கத்திலையும் பார்க்க முடியும், மறைவானதையும் யார் பார்க்க முடியும், கடவுள் பார்க்க முடியும். அவர் பலனளிப்பார், அவர் பூர்ணமாய் பலனளிப்பார். புரியுதுங்களா, புரியுதுங்களா? அவ நீனும் நானும் நம்ம கத்துக்கணும் பண்ணி அந்த காரியம், கத்தர் கவனிக்கிறார், கத்தர் பார்க்கிறார், எதை கொடுக்கறதையும் பார்க்கிறார், நம்ம காசு கொடுக்கறதையும் பார்க்கிறார், காணிக்கை போடுறதையும் பார்க்கிறார். சரிங்க, அதுல 3 முக்கியமான குறிப்புகள் அதுல கத்துக்கணும் பண்ணியான காரியங்க நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த மக்களோ இங்க இந்த மக்கள் பார்த்தாங்க, இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய காணிக்கை எல்லாம் போட்டு கொடுத்தாங்க, பெரிய பெரிய பண முடிப்பு எல்லாம் போட்டாங்க, அதிகமாய் பணத்தை போட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல படிக்கிறோமா இல்லையா, அந்த இடத்துல படிக்கிறோமா இல்லையா? ஆனா இந்த ஏழை விதவியோ இயேசு மேல வைத்த அன்பு நிமித்தமாக போடுறாள், இயேசு நிமிடம் வைத்த அன்பு நிமித்தமாக போடுறாள். அந்த இடத்துல அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக இயேசு மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக போடுறாள். அந்த இடத்துல அந்த இடத்துல கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி முற்றிலுமாக அந்த கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக ஒரு காலம் இந்த இவ போட்டிருக்கிற காணிக்க, இந்த ஏழை விதவை போட்ட காணிக்க நீ நினைச்சு பாத்தீங்கன்னா, ஒரு காலம் தன்னுடைய சுய விளம்பரத்தை நாடியோ சுய பெருமைக்குள்ளாக கடந்து போய் போட்டதுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல சொன்னாலும் போட்ட முடியுமா, சொல்ல அப்படி போட்டா சொல்ல முடியுமா, அப்படி போட்டா சொல்ல முடியும், அப்படி போட்டிருந்தால் இயேசு அப்படி சொல்லியிருப்பாரா, அந்த ஏழை விதவை பத்தி சொல்லியிருப்பாரா, ஏழை விதவை பத்தி பாராட்டி சொல்லவே சொல்லியிருந்திருக்க மாட்டார் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறோம், அந்த ஏழை விதவை ஒரு கால சுய விளம்பரத்தை நாடுவோ எதுவுமே செயல்படவே இல்லை. அந்த இடத்துல தன்னுடைய தன்னிட்ட என்ன இருக்குதோ, என்ன இருக்குதோ அத சந்தோஷமா கடவுள் மேல வைத்திருக்க அன்பு நிமித்தமாக அவள் போட்டான். முதல் குறிப்பு அந்த இடத்துல படிக்கிறோம். அதுலேயே இரண்டாவது குறிப்பு நம்ம பார்க்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் நம்முடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய போக்கஸ் அதான் இருக்கணும். நம்ம கொடுக்கறதுல போக்கஸ் என்ன இருக்கணும், கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா நம்ம போடணும். நீ நானும் கடவுளுடைய அன்பு ருசி பாக்குறோமா இல்லையா, ருசி பாக்குறோமா இல்லையா, நீ நானும் கடவுளுடைய அன்பு ருசி பாக்குறோம், அதுதான் நம்முடைய போக்கஸ். நம்முடைய நம்ம கொடுக்கிறோம், கடவுள் கவனிக்கிறான் பார்த்தோம், நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டையும் கடவுள் கவனிக்கிறான் சொல்லி பாக்குறோம். அப்ப அதுல முக்கியமான நம்முடைய போக்கஸ் என்ன, நம்ம கொடுக்கிறோம் சரிங்க, நம்முடைய போக்கஸ் என்ன, நம்முடைய போக்கஸ் நம்முடைய போக்கஸ் நம்முடைய நோக்கம் என்ன, கடவுள் என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரா இல்லையா, அந்த அன்பு நிமித்தமான கொடுக்கணும் அவ்வளவுதான். அந்த அன்பு நிமித்தமாக கடவுளுக்கு தெரியும், கடவுள் பார்க்கிறார், ஆகவே அந்த அன்பு நிமித்தமாக கொடுக்கணும் இல்லையா. ஒரு காலம் உன்னுடைய சுய விளம்பரத்தை தேடவோ உன்னுடைய சுய பெருமையை நாடுவோ இந்த மாய்மாலைக்காரர்கள் போல மத்தவர்களுக்கு தெரியுமாறு கொடுக்கணும் அவசியமே இல்லை. முதல் குறிப்பு சரிங்க, நம்முடைய போக்கஸ் அதான், கடவுள் மேல நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக கொடுக்கணும், நம்முடைய காணிக்கைய கொடுக்கணும் சரிங்க. அந்த கொடுக்க முடியாத காரியத்துல விசுவாசத்தோடு கொடுக்கணும், எப்படிங்க, விசுவாசத்தோடு கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ, விசுவாசத்தோடு கொடுக்கணும், விசுவாசம். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அதாவது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கும்படியான காரியம், கொடுக்கும்படியான காரியத்துல அவள் நீங்க பாத்தீங்க இந்த ஏழை விதவை கொடுத்தாளா இல்லையா? இந்த ஏழை விதவை கொடுத்தா கொடுத்தாளா இல்லையா? ஆனா கொடுத்தா விசுவாசத்தோடு கொடுத்தாள், கொடுத்தால் விசுவாசத்தோடு கொடுத்தாள். அந்த இடத்துல நீங்க பாக்குறோம் கடவுளை நோக்கி விசுவாசத்தோடு அவர் எல்லாவற்றினுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு கொடுத்தார். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, அங்க என்ன சொல்லியிருக்கு, அங்க அந்த லூகா புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நம்ம படிக்கிறோமா இல்லையா? மார்க்கு புஸ்தகம் 12:42 வசனத்துல கூட படிக்கலாம். அங்க நம்ம படிக்கிறோம் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டி விட்டால். இந்த இடத்துல மார்க்கு புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு 12:41-40 அந்த இடத்துல இங்க பாக்கலாம். அதான் அந்த இடத்துல 44வது வசனத்திலையும் படிக்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டால். அதாவது இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்படியான காரியத்துல கடவுள் கவனிக்கிறார், நீ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கிறாரோ கடவுள் அதையும் பார்க்கிறார். அப்போ நம்முடைய நம்ம கொடுக்கும்படியான காரியத்துல நம்முடைய ஃபோக்கஸ் என்ன, கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமா நம்ம கொடுக்கணும் சரிங்களா? மற்றவர்கள் பார்க்கணும், மற்றவர்கள் நம்முடைய பார்த்து நம்மளை பெருமையா பேசணும் அப்படியாக நம்ம கொடுக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்க அன்பு நிமித்தமாக கர்த்தர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா? எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எப்படியோ எப்படியோ இருந்தோம் இல்லைங்களா? ஆனா கடவுளுடைய அன்பு நம்ம மேல பொழிந்ததுனால நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? அன்பே இல்லாதபடி கடந்து போன நம்முடைய வாழ்க்கையில கத்துடைய அன்பு நம்ம மேல பொழிந்ததுனால தான் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப அந்த அன்பு நிமித்தமா கொடுக்கணும் சரிங்களா? சரிங்க, அடுத்து விசுவாசத்தோடு கொடுக்கணும். அந்த வேலை விதவை என்ன செய்தா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாள். அந்த இடத்துல அதாவது கடவுளை மையமா வைத்தாள், கடவுளை நோக்கி பார்த்தாள். கத்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கொடுத்தால், அந்த விசுவாசத்தோடு கொடுத்தால். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பல உபத்திரங்களாய் கடந்து போன கிறிஸ்தவர்கள், பல உபத்திரங்களாய் கடந்து போன கிறிஸ்தவர்கள், பல பல போராட்டங்களாய் கடந்து போன கிறிஸ்தவர்கள், அவங்க 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 அவங்களுடைய வாழ்க்கையில எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவர்கள் அந்த இடத்துல பல போராட்டங்கள், பல போராட்டங்கள், பல சோதனைகளாய் கடந்து போனாங்க, பல போராட்டங்கள் கட பல இழப்புகளை சந்திச்சாங்க, பல்வேறு காரியங்கள் பல்வேறு எல்லாத்தையும் இழந்து போனாங்க. அதன் மத்திலும் அந்த எபிரேயர் எழுந்த ஆக்கியோன் அந்த அந்த ஆசிரியர் அந்த கிறிஸ்துவ விசுவாசிகளை பார்த்து என்ன எழுதுறாரு அங்க பாருங்களேன், 13வது அதிகாரம் எபிரேயர் 13வது அதிகாரம் வாங்கினேன். எபிரேயர் 13வது அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் நம்ம யாக்கோபுக்கு முந்தின புஸ்தகம் 311வது பக்கம் 311வது பக்கம் 311வது பக்கம் சூழ்நிலும் கூட அந்த மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக எபிரேயர் 13வது அதிகாரம் 311வது பக்கம் 5வது வசனம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் அங்க பாருங்க கடவுளை மையமா வைத்து பேசுறாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. புரியுதுங்களா? மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, கர்த்தர் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவை அந்த இடத்துல நீங்கள் நானும் பல விதமான போராட்டங்கள் மத்தியில கூட, பல சூழ்நிலைகள் மத்தியில கூட அந்த இடத்துல கர்த்தரனை நடத்துகிறார், கர்த்தரனை போஷிக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி தன்னுடைய காணிக்கைய அந்த ஏழை விதவை போட்டார். அதனாலதான் நீங்க அதே 13வது அதிகாரத்துல 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதே 13வது வசனம் 16வது வசனத்துல அங்க என்ன சொல்லுது, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யும் தானம் தர்மம் அந்த மக்கள் பல போராட்டங்களாய் கடந்து போனாங்க, பல உபத்திரங்களாய் கடந்து போனாங்க, அதனால சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி, நான் உன்னை விட்டு விழுதுமில்லை, உன்னை கைவிடும் என்று கத்த சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி மாத்திரமல்ல அந்த ஆக்கி நிறுத்தார், நன்மை செய்யும் தானம் தர்மம் பணம் மறவாதிருங்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமான இரண்டாவது குறிப்பு என்ன கத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுளுடைய அன்பு மித்தமா முதல் குறிப்பு அன்பு மித்தமா நம்ம கொடுக்க வேணும், இரண்டாவது விசுவாசத்தோடு நம்முடைய இருதயம் விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும். அதான் இங்க பாக்குறோம். முக்கியமாக அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் நம்முடைய, அதாவது இந்த இடத்துல பாக்குறோம் என்ன 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 விசுவாசத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது நம்ம பல்வேறு சம்பாதித்து பல்வேறு நம்ம பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பேங்க்ல வச்சிருக்கலாம், இல்ல சேர்த்து வச்சிருக்கலாம், நம்மளுடைய எதிர்கால தேவைகளை அறிந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனாலும் கடவுளுடைய காரியங்களுக்காக, கடவுளுக்கு அடுத்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா அந்த இடத்துல, அது நிமித்தமாக பல்வேறு ஒருவேளை சேர்த்து வச்சிருக்கலாம், பல்வேறு சேமிப்புகளை வச்சிருக்கலாம், ஆனாலும் கூட அந்த இடத்துல ஒரு விசுவாசம் என்ன செய்யறான், அந்த இடத்துல கடவுளுடைய காரியங்களுக்காக அவன் முன் உதாரணமாய், கடவுளுடைய காரியங்களுக்கு உற்சாகமாய் அந்த இடத்துல அவன் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அதாவது ஒரு பக்கம் தேவைகள் இருக்கத்தான் செய்யுது, ஒரு பக்கம் பல தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த தேவையின மத்தியில் கூட அவன் என்ன செய்யறான், கடவுள் கொடுக்கிற காரியத்துல அவன் ஒருபோதும் குறைந்து விடவே இல்லை. அதான் மூணாவது காரியமாக முதல் குறிப்பு போக்கஸ் நம்முடைய போக்கஸ் என்ன, அன்பு மித்தமாக கொடுக்கணும், ரெண்டாவது விசுவாசத்தோடு நம்ம கொடுக்கணும், மூணாவது உண்மை தன்மையோடு கொடுக்கணும். உண்மை தன்மை அங்க இருக்கணும், உண்மை தன்மையோடு கொடுக்கணும். இந்த ஏழை விதவை, இந்த ஏழை விதவை என்ன செய்தார், இந்த ஏழை விதவை என்ன செய்தார், ஒரு காலம் கொடுக்கறது நிறுத்தவே இல்லை. தன்னுடைய எதன் மத்தியிலும் கூட, எதன் மத்தியிலும் கூட, வறுமையின் மத்தியிலும் கூட. முக்கியமான பாயிண்ட் கவனிச்சீங்களா, நல்லா புரிஞ்சுதா, இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ, இருக்கிறது கொடுக்கறது, இருக்கும் போது கொடுக்கறதுல ஒண்ணும் பெருசு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே இருக்குது. இந்த அந்த மக்கள், அந்த பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், பணக்காரர்கள் வந்தாங்க, நிறைய கொடுத்தாங்க, அதிகமா பணம் போட்டாங்க, அவங்களுக்கு இருக்கத கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையா அந்த இடத்துல, அந்த இடத்துல அதான் பாக்குறோம், கொடுத்தாங்களா இல்லையா. ஆனா அதை விட முக்கியமான காரியம் அந்த இடத்துல அங்க என்ன பாக்குறோம், அதாவது அந்த இடத்துல, அதாவது ருட்டீன், ஒரு வழக்கமான முறையை அந்த ஏழை விதவை கொண்டிருந்தான். ஒரு காலம் நிறுத்தவே இல்லை, நிறுத்தவே இல்லை அந்த இடத்துல. வழக்கமான முறை, ஒரு ஒரு பரிசுத்த ஒரு பழக்கம் கொண்டவளாக இருந்தாருங்க அந்த ஏழை விதவை. அதாவது உண்மைத்தன்மை கொண்டவளாக இருந்தார். சில பேர் இருப்பாங்க, ஐயோ என்று காசு இல்லை, அப்புறமா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. எதை, கடவுளுக்கு கொடுக்குற காரியத்துல கூட, எனக்கு கொஞ்சமா இருக்குது வீட்டுல, அதனால எனக்கு இன்னைக்கு கொடுக்க முடியாது, அதனால அப்புறம் கொடுத்தாங்க தள்ளி போடுறோம். எதை, கடவுள் கொடுக்குற காரியத்துல கூட. ஆனா இவள் அப்படின்னு செய்யல, இவன் அப்படி செய்யல, அந்த இடத்துல தன்னுடைய வறுமை நிமித்தமும் கூட கொடுக்கறத அவள் கொடுத்து கொண்டுதான் இருந்தாள், கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். அதான் இங்க பாக்குறோம், அதான் இங்க பாக்குறோம். முக்கியமாக அதுவே இந்த இடத்துல முக்கியமா நீ நான் கத்துக்கொள்ள முடியாத காரியம், கத்தர் கொடுக்கறத கவனிக்கிறார், கத்தர் நமக்கு நாம் கொடுக்கிற எவ்வளவு அமௌண்ட்டையும் பாக்குறார். அந்த அமௌண்ட் கொடுக்கிற காரியமும் கூட எது நிமித்தமாக, நாம் கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பு, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக கொடுக்க வேண்டும், விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும். எப்படிங்க, கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோட நாம் கொடுக்க வேண்டும், உண்மை தன்மையோடே கொடுக்க வேண்டும். வழக்கமா நீ கொடுக்கறதுல கொடுத்து கொண்டே இருக்கணும், அதுல எந்த இதுல குறைவு கிடவே இல்லை. ஒரு ஹோலி ஹாபிட் சொல்லுவாங்க, ஹோலி ஹாபிட், பரிசுத்த பழக்கத்தை கொண்டவளா இருந்தால், ருட்டீனாக தன்னுடைய வழக்கமான முறையை அவள் கை கொண்டிருந்தவளாதான் இருந்தாள். உண்மைத்தன்மையோடு, உண்மைத்தன்மையோடு எந்த விதத்திலையும் அவ குறைக்கவே, எந்த விதத்திலும் அவள் குறைந்து விடவே இல்லை, இல்ல கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா, அதான் அந்த இடத்துல பாக்குறோம், அதான் அந்த இடத்துல பாக்குறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு ஆண்டவர் இந்த கொடுக்கிற காரியத்துல எவாலுவேட் பண்றாரு, மதிப்பிடுகிறார், மதிப்பிடுகிறார். என்ன மதிப்பிடுகிறாங்க பாருங்க, நாலாம் வசனத்துல நம்ம அடுத்த முக்கியமான குறிப்பு கடந்து போறோம், அடுத்த முக்கியமான குறிப்பு கடந்து போறோம். அந்த இடத்துல பாருங்களேன், கொடுக்கிற காரியத்துல மதிப்பிடுகிறார். அந்த இடத்துல அங்க பாருங்க, நாலாம் வசனத்துல என்ன சொன்னாரு, அங்க லூக்கா 21 அதிகாரம் 4 வசனம், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். எப்படிங்க, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டான இதெல்லாம் போட்டு விட்டாள். அதாவது இங்க இடத்துல பாருங்களேன், அவர் இயேசுவாண்டர் கொடுக்கறத மதிப்பிடுகிறார் பாருங்க, அதனாலதான் இப்படி வார்த்தையை சொன்னார், கொடுக்கறத மதிப்பிட்டு வேல்யூ பண்றார், மதிப்பிட்டு பேசுறாரு பாருங்களேன். அங்க பாருங்களேன், அவர் கொடுக்கறத அவருக்கு கவனிச்சீங்களா, அவர் எல்லாரும் கொடுக்கறாங்க, ஒரு ஏழை விதையும் கொடுக்கறாங்க, வாங்கிட்டு போக வேண்டியதானே இதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல கொடுத்தவருடைய காரியத்துல கூட இயேசு ஆண்டவர் கவனமா செயல்படுறத பாக்குறோமா இல்லையா, இல்லைன்னா அந்த வசனம் அங்க வந்திருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இந்த வசனத்தை எழுதி கொடுத்துருக்கவே மாட்டார். அப்ப கொடுத்தலுடைய காரியங்கள் எவ்வளவு அவசியமா இருக்க சொல்லி பேசுறார். கொடுத்தலுடைய காரியம் எவ்வளவு அவசியமா இருக்க சொல்லி பேசுற. அப்ப நீனும் நான் என்ன செய்யணும்? கடவுளுக்கு கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்கணும். வசனம் சொல்லுது, எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். எவ்வளவு அழகுமையான வசனம். அப்போஸ்தல புஸ்தகம் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தல புஸ்தகம், அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நம்ம ஒரு அருமையான வசனம், 20வது அதிகாரம் பக்கம் 193வது பக்கம், 20வது அதிகாரம் 194வது பக்கம், 194வது பக்கம். அப்போஸ்தலர் 194வது பக்கம், அப்போஸ்தலர் 194வது பக்கம், அப்போஸ்தலர் 194, 20வது அதிகாரம் 194வது பக்கத்துக்கு வாங்களேன். அங்க வருவாங்க 21வது அதிகாரத்துக்கு மேல 194வது பக்கம், 194வது பக்கம் 35வது வசனத்துல அங்க ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். 35வது வசனம் அங்க மேல பாருங்க டாப்ல 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், அங்க பாருங்க, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூற வேண்டும் என்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்ப இயேசுவாண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறும்படியா அப்போ பவுல் சொல்றார் அந்த சீடர்களுக்கு, எதை எதை பாக்கியம், எது பாக்கியமா, எது பாக்கியமா, எது பாக்கியம், வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம். இன்னைக்கு உலகம், இன்னைக்கு உலகம், உலக மக்களுடைய சிந்தை எப்படி போகுது? என்னத்தை கொடுப்பாங்க, என்னத்தை எனக்கு கொடுப்பாங்க, என்னத்தை கொடுப்பாங்க, என்னத்தை எனக்கு கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு தான் முன்னாடி மும்முரமா போகுது. உண்மையா இல்லையா? அது இயற்கையான, இயற்கையான புத்தி. அது வந்து பாவத்துல பிறந்த, பாவத்துல பிறந்த மனுஷனுடைய புத்தி அதுதான். நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். ஆனா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? வாங்குறதை பார்க்க, எதை எதுல நம்ம கிடைக்கும், எது கிடைக்கும், நம்ம ஆதாயம் தேடுறதை பார்க்கல. நம்ம என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, கொடுக்கணும், கொடுக்க வேண்டும். எப்படிங்க கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுத்தல் என்று சொல்ல முடியாத காரியத்தில் அங்க என்ன செய்யறாம ஆண்டு அதை என்ன, அந்த இடத்துல என்ன பாக்குறோம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொடுத்தல் என்று சொன்னாலே அவன் என்ன பண்றான், அது என்ன அவனுடைய வாழ்க்கையில ஒரு அருமையான, ஒரு ஒரு அருமையான இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப கொடுக்கறான் என்று சொன்னாலே அந்த இடத்துல என்ன செய்யறாம, எதை கொடுக்கறான், எதை கொடுக்கறான், எவற்றை கொடுக்கறான், யாருடைய இதை கொடுக்கறான்? இல்ல நம்முடைய என்னுடையதை நான் கொடுக்கறேன், என்னட்டு இருக்கிறத கொடுக்கறேன், என்னட்டு இருக்கிறத நான் கொடுக்கறேன். அப்ப நான் என்னட்டு இருக்கிறது கொடுக்கறேன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்துவனை சொல்றேன், ஒரு இயேசு அறிந்தவன் சொல்றேன், என்னட்டு கொடுக்கறேன்னு சொன்னா கடவுளுக்கு விருப்பமா இல்லையா? எப்படி அவர் பிரியம் கொள்கிறாரு, ஏன் அவர் பிரியம் சொல்றாரு என்றால் அவன் தன்னிடத்தில் இருக்கிற கொடுக்கறது என்ன செய்யறான், அது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன, அந்த அது என்ன, அது என்ன குணம், அத இல்ல அத தன்னுடைய என்ன செய்யறான், இல்ல நான் எதிர்பார்க்கறது சொல்லலையே, இழக்கிறான், இழக்கிறான், இழத்தல், இழத்தல்னா புரியுதா, இழத்தல் புரியுதா, என்னது 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 என்னதுன்னு அப்படியே மனசெல்லாம் என்னது என்னது என்னதுன்னு சம்பாதிக்க சம்பாதிச்சு செத்து செத்து வச்சுட்டு செத்து வச்சுட்டு எங்கத்துக்கு கூட்டு போப்பானு தெரியல, எங்க எடுத்துட்டு போப்பானு தெரியல. வசனம் சொல்லுதா இல்லையா? நம்ம கொண்டு வந்ததும் கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போறதும் இல்ல. சொல்லுதா இல்லையா? ஏதாவது எடுத்து போறியா, ஏதாவது எடுத்து போறியா கேக்குறேன். யோபு சொல்றார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன், அவ்வளவுதான். ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்யறான், என்னது 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 என்னதுன்னு வாங்கதான் பாக்குறான். இயற்கை மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய அந்த சுபாவம், அந்த பாவத்தின் தன்மை, அவனுடைய இறுதிய புத்தியில என்ன செய்யுது, கொடுக்க மனசு வரவே கையை நீட்டி கொடுக்க, அப்படி கொடுத்தாலும் முடிச்சு போட்டு நிக்கிறான், அப்படியே அப்படியே நுணுக்கி நுணுக்கிதான் கொடுக்கறான், மனுஷனுடைய இயல்பு பாவத்தன்மை. ஆனா கிறிஸ்தவன் அப்படி அல்லவே அல்ல. இயேசு அறிந்தவன் அடே அப்பா, அதான் இயேசுவாண்ட சொல்ற, கொடுக்கறதை பார்க்கலாம், சாரி வாங்குறதை பார்க்கலாம், கொடுக்கறதே பாக்கியம். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, அழகா சொல்லுது. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2 கொரிந்தியருக்கு வாங்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம்,
ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் 252வது பக்கம், 252வது பக்கம், 252வது பக்கம், 252வது பக்கம், ரெண்டு குருந்தியர் ஒன்பது. அங்க பாருங்க ஏழாம் வசனத்துல, அங்க பாருங்க ஏழாம் வசனத்துல என்ன சொல்லுது, அவனவன் விசனமாயமல்ல கட்டாயமல்ல தன் மனதின் நிமித்தப்படியே கொடுக்கணும், உற்சாகமாய கொடுக்கிற இடத்தில். அப்படிங்க உற்சாகமாய கொடுக்கிற இடத்தில் யார் பிரியமா இருக்கிறா? தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப உற்சாகமாய் சந்தோஷமா நான் யாருக்கு கொடுக்கிறேன்? கடவுள் கொடுக்கிறேன். என்னுடைய கடவுள் என் மேல வைத்த அன்பு நிமித்தமாக கொடுக்கிறேன். கவனிக்கிறீங்க, நம்ம கொடுக்கிறோம், கவனிங்க, நம்ம கொடுக்கிறோம், கடவுள் என் மேல வைத்த அன்பு நிமித்தமாக கொடுக்கிறேன், விசுவாசத்தோடு கொடுக்கறதுனால ஒருபோதும் குறைந்து போகவே மாட்டேன். கத்தர் நான் கொடுக்கறேன் என்றால் அந்த இடத்துல கத்தர் அதை கனப்படுத்துறார். யாருக்கு கொடுக்கறேன்? கடவுளுக்கு கொடுக்கறேன். அந்த காணிக்கைய ஏழை விதவை கொடுக்கறா சந்தோஷமா, கடவுள் மேல் கடவுள் கடவுள் அவள் மேல் வைத்த அன்பை நித்தமா கொடுக்கறா, விசுவாசத்தோடு கொடுக்கற. கத்தரின் தேவைகளை சந்திப்பார், அவர் போதுமானவர், சகலத்தை அறிந்த தேவன், அவரால் கூடாத காரியம் இல்ல. வசனம் சொல்லுதா இல்லையா? கத்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், அவர் என்னை விட்டு விழுதுமில்லை, கைவிடுதுமில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே. பண ஆசை இல்லாதான் இந்த நமக்கு போதும் என்று எண்ணங்கள் சொல்லி சொல்லிருக்கிறாரா இல்லையா? அப்படியான விசுவாசிகளை பார்த்து அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பண ஆசையோடு ஆசை பண ஆசை வைத்துக்கொண்டு பணத்தை சேர்த்து வச்சுட்டு போன அவசியமே இல்ல. கொடுக்கற காலத்துல என்ன செய்யறோம்? அந்த எளிவிதை உற்சாகமா கொடுத்தா, உற்சாகமா கொடுத்தா, ஏன்னா அந்த கத்தனை தேவையை சந்திப்பார். அது மாத்திரமா ருட்டீனா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ருட்டீனா தன்னுடைய வழக்கத்தை மாத்தவே இல்ல. ஐயோ நான் வறுமையில இருக்கிறேன், நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு எங்க காசு? கொடுக்கற தவறுனாலா? இல்லனா அந்த வசனம் வந்திருக்குமா? இல்லனா இயேசுவாண்ட சொல்லியிருப்பாரா? தொடர்ந்து வழக்கத்துல வழக்கமான முறையை கையாண்டா. அங்க பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவாண்டு அதையும் பாக்குற, நம்முடைய நம்முடைய கொடுக்கறதுலையும் பாக்குறாரு, எவாலுவேட் பண்றாரு. அங்க பாருங்க அதோடைய அதோட அந்த 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 அதாவது என்ன செய்யணும்னா, அந்த நம்ம கொடுக்கறோம் எதை எதை பாக்குறாருன்னா, அங்க பாருங்க நம்ம கொடுக்கறோம், கொடுக்கும்படியான காரியத்துல முக்கியமாக அந்த பணக்காரர்கள் அந்த ஐஸ்வர்யவான்கள் கொடுத்தாங்க. எதுல இருந்து கொடுத்தாங்க? தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அவங்ககிட்ட நிறையவே நிறையவே இருக்குது, நிறையவே இருக்கிறது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அது ஒண்ணும் கொடுத்தல அல்ல, எது கொடுத்தல்? அவள் தன்னுடைய வறுமையிலிருந்து கொடுத்தாள். நான் கேட்கிறேன், அந்த பணக்காரர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? அங்க கொடுத்ததுனால ஏதாச்சும் இழந்தாங்களா? ஏதாச்சும் நஷ்டப்பட்டாங்களா? ஏதாச்சும் சிரமத்துக்குள்ளானார்களா? ஏதாச்சும் சின்ன பரவாயில்ல, நம்ம காணிக்க கடவுள் தானே கொடுக்கிறோம், கடவுளுடைய காரியம் கொடுக்கணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்தா பரவாயில்ல, இன்னும் செத்து போயிட மாட்டோம், கொடுக்கலாம், நம்முடைய கடவுளுக்குரிய காரியங்களை கொடுக்கலாம். கத்தர் அதை மதிக்கிறார், கத்தர் அதை பார்க்கிறார். நம்ம ஒன்றும் தப்பு இல்லை, இது என்ன இருக்கு தப்பு? நமக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம சாப்பாடு இல்லாம செத்தா போயிட போறோம் இல்லைங்க, சாப்பாடு இல்லாம செத்தா போயிட போறோம். சார் நம்ம கொடுக்கறது கொடுப்போம், நம்ம வழக்கமா கொடுத்துதான் இருக்கிறோம், கொடுப்போம். கத்தர் அதை பாக்குறாரு, கத்தர் அதை கவனிக்கிறார். பதமா இல்லையா? பதமா இல்லையா? கத்தர் அதை பாக்குறாரு, கத்தர் அவனை கவனிக்கிறாரு. அதனால நம்ம நம்ம வந்து சிரமப்பட்டு நம்ம நம்ம சிரமப்படல, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அப்படி அந்த பணக்காரர்கள் கொடுத்தாங்களா? அவங்க ஏதாவது சிரமப்பட்டு கொடுத்தாங்களா? ஆனா ஏழை விதவை, ஏழை விதவை தன்னுடைய வறுமையிலிருந்து அடுத்த வேலை உணவு கூட யோசிக்கலைங்க. அடுத்த வேலை உணவு, அந்த நைட்டு இரவு கூட ஒருவேளை வறுமையில பசியா கூட இருக்கலாம். ஆமா, அந்த இரவு உணவு கூட பசியா கூட போயிருந்துருக்கலாம், பசியானது கூட போய் அந்த இரவு உணவு உணவு அந்த இரவு உணவு கூட காசு இல்லாம இருந்திருக்கலாங்க. ஏனன்றா ஏனன்றா அங்க வசனம் என்ன சொல்லுது? தன்னிடத்துல இருக்கிறதெல்லாம் படிச்சோமா இல்லையா? அப்பா எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அந்த இடத்துல என்ன பாக்குறோம்? பின்பு அந்த இடத்துல இவனோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் எப்படிங்க எப்படிங்க? தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, ஜீவனுக்கு, ஜீவனத்துக்கு, தன்னுடைய வாழ்க்கை நடத்தணுமா இல்லையா, சாப்பாடு தண்ணி வேணுமா இல்லையா, தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறதெல்லாம் என்ன போட்டு விட்டான். கவனிச்சீங்களா? கடவுள் கொடுக்கிறத கவனிக்கிறார். அந்த இடத்துல அந்த இடத்துல அவள் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு கொடுத்தாள், கடவுள் மேல வைத்திருக்க அன்பு நிமித்தமாக கொடுத்தாள், விசுவாசத்தோடு கொடுத்தாள், உண்மை தன்மையோடு தொடர்ந்து கொடுத்தாள்,
தன்னுடைய கொடுக்கறதுல ஒருபோதும் தவறவே
இல்லை.
அது மாத்திரமா கடவுள் அவள் கொடுக்கறத கவனிக்கிறார், மதிப்பிடுகிறார். மதிப்பிட்டு சொல்றாரு பாருங்க, அவர்களோ தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள், இவளோ தன்னுடைய வறுமையிலிருந்து தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான இதெல்லாம் போட்டு விட்டாள். அப்படின்னு அர்த்தம், அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம இருந்துக்கலாங்க, அடுத்த வேளை சாப்பாடு கூட யோசிக்கவே. அதுதாங்க, அதுதான் இழத்தல், அதுதான் இழத்தல். என்கிட்ட இருக்குதுன்னு கொடுக்கறதுல ஒண்ணு பெருசு இல்ல, எனக்கு இருக்கிறதுல நீ கொஞ்சம் கொடுக்கறதுல ஒண்ணு பெருசு இல்ல. புரியுதுங்களா? குறைவுகள் மாத்தினோம் எப்படிங்க, உன்கிட்ட குறைவுகள் மாத்தினோம். கடவுளுக்கு தானே கடவுள் கொடுப்போம். ஏன்னா யார அவன் மதிக்கிறான், கடவுளை முதலாக வைக்கிறான். ஏனென்றால் இயேசுவாண்ட நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம படிச்சோம் இயேசுவாண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம முடிக்க போறோம். இயேசுவாண்டவர் ஒருபோதும் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருபோதும் காசு பின்னாடி போகிற அளவே நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசுவாண்டவர் நம்முடைய கடவுள் ஒருபோதும் காசு பின்னாடி போற கடவுள் அல்லவே அல்ல. இஸ் நாட் கோயிங் ஆஃப்டர் மணி, இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஆஃப்டர் த ஹார்ட்ஸ் ஆஃப் மென், மனுஷுடைய இருதயத்தை பின்னாடி தான் வராரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் நம்முடைய கடவுள் காசு பின்னாடி போகிற கடவுள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதை முன்னாடி யாருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறாரு, கடவுளுக்கு கொடுக்கணும். நீ சேர்த்து வச்சு, நீ சேர்த்து வச்சு பெரிய பெரிய ஜாம்பானாக சேர்த்து வச்சு, நீ சேர்த்து வச்சு காசு குறியா வச்சுன்னா அவருடைய இருதயம் எங்கதான் இருக்கும்? ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுதா இல்லையா? மத்தேயு 6 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இயேசுவன்ற அதான் சொல்றாரு, மத்தேயு 6:21 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 6:21 படிக்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குது, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப பிரதானமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் ஒரு காலம் காசு பின்னாடி போனது கடவுள் அல்ல. அவர் எதன் பின்னாடி தான் வருகிறார், எதன் பின்னாடி தான் அவர் போகிறார், உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயம் எங்க இருக்குது, உன்னுடைய இருதயம் அவர் எதனா விருப்பம் கொள்றாரு. He wants your heart to God. கடவுளுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. To the God, first place. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக ஆசைப்படுறாரு. அதுதான் மெயின் நோக்கம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய மோட்டிவ், உன்னுடைய நோக்கம் என்ன? நீ காசை வச்சுட்டு, காசை சம்பாதிச்சுட்டு காசு பின்னாடி போகிற மனுஷனா இருப்பா என்றால் நீ யாருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன், கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நீ பிரதானமா யாரை தான் முன்னாடி வைக்கணும், கடவுளை தான் முன்னாடி வைக்கணும் பிரதானமா. அப்ப உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கே உங்கள் இருதயமா இருக்கும். அப்ப நீ கொடுக்கிற காரியத்திலையும், காசு கொடுக்கிற காரியத்திலையும் எங்க நீ யாருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், யாரை தான் பிரதானமா வைக்கணும், கடவுளை தான் முன்னாடி வைக்கணும். நீ கொடுக்கிற காரியத்துல நீ கடவுளை முன்னாடி வைக்காதபடி உன்னுடைய சொந்தம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய செலவு, உன்னுடைய காரியம், உன்னுடைய தேவை இப்படியே நீ சொல்லிட்டே போவான் என்றால் அவன் கொடுக்கவே கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் கடவுளுக்கு கொடுக்கவே மாட்டான். கொடுப்பான், நுணுக்கி நுணுக்கி கொடுப்பான், உற்சாகமா கொடுக்க மாட்டான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த ஏழை விதவை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியும் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டான். இந்த ஏழை விதவை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியும் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டான், கொடுக்கவே மாட்டான். அந்த அந்த மைண்ட் செட்டே இருக்கவே, அந்த நினைப்பே இருக்காது. ஏன்னா அவனுடைய இருதயம் எங்கதான் இருக்குது, காசு பேர்ல, அவனுடைய சம்பாத்தியத்து பேர்ல. சேர்க்கணும், 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 அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும், அதை வாங்கணும், அந்த நகரத்தை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், காடை வாங்கணும், இப்படியே இப்படியே அவனுடைய இருதயம்லாம் அது மேலதான் இருக்குது. யார் மேல இல்ல, பிரதானமா கடவுள் மேல இல்லாததுனால அப்ப கடவுளுக்கு கொடுக்கற மனசு வராது. கடவுளுக்கு கொடுத்தாலும் நுணுக்கு நுணுக்கு தான் கொடுப்பான், கணக்கு பார்த்து கொடுப்பான், உற்சாகமா கொடுக்க மாட்டான். அந்த இடத்துல விசுவாசமும் இருக்காது, அந்த இடத்துல உண்மைத்தன்மையும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆசீர்வாதம் பார்க்க முடியுமா, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன பாக்கணும்? அப்ப ஏழை விதவை தன்னுடைய வறுமையிலிருந்து கொடுத்தான்னு சொல்லும்போது அவள் இழக்கிறா. கடவுளுக்காக என்ன செய்யா, இழந்தா. ஒருவேளை சாப்பாட்டை இழந்தா, ஆமாங்க, உண்மையா இல்லையா? கடவுளுக்காக ஒருவேளை சாப்பாட்டை இழந்த, நீ ஏதாச்சும் இழந்திருக்கியா கேக்குறேன், கேக்குறேன், கொடுத்தனால ஏதாச்சும் இழந்திருக்கீங்களா? கடவுள் இன்னுமாதான் உன்னைய ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஆசீர்வதிக்கிற கட்டாயமும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஏதாச்சும் இழந்தோமா, சாப்பாடு இழந்தோமா, நம்முடைய நம்முடைய குறைவை மத்தியிலும் கூட கொடுக்கும்படியான காரியம் இருக்குதா நம்முடைய இருதயம்? நம்முடைய குறைவை மத்தியிலும் கூட நான் கேட்கிறேன், நம்முடைய குறைவு மத்தியில காசு கம்மியா தான் இருக்குது, வருமானம் கம்மி தான், வருமானம் கம்மி தான், எனக்கு வர வருமானம் கம்மி தான், ஆனாலும் நம்முடைய வருமானம் குறைவு மத்தியில கூட நம்ம கொடுக்கற இருதயம் இருக்குதா இல்ல குறைச்சிட்டோமா? கடவுள் நம்முடைய இருதயத்தை பாக்குறாரு, கடவுள் நம்முடைய இருதயத்தை பாக்குறாரு. வருமானம் கம்மி தான், ஆனாலும் நீ கொடுக்கறத அந்த ஏழை விதவை கொடுக்கற தவறவே இல்ல, விசுவாசத்தோடு கொடுத்தார். கத்திரனை போஷிக்கிறார், கத்திரனை பராமரிக்கிறார், அவர் கடவுள், அவர் என்னை செய்றார், அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார். அதான் விசுவாசி, அவன் தான் விசுவாசி. குறைவுகள் மத்தியிலும் என்னுடைய இக்கட்டான வேலையில மத்தியிலும் கூட, ஐயோ காசு கொஞ்சம் கம்மியா இருச்சு, வருமானம் இல்லை, அதனால கொடுக்கறது என்னால முடியாது சார், சாரி சார். அவன் விசுவாசியா இல்லை, அவன் இழக்கிறதுக்கு முன்வர இல்ல. பாருங்களேன், அந்த ஏழை விதவை இழந்தால் அடுத்தவளை சாப்பாடு கூட இல்லைங்க, சாப்பாடு கூட இல்லாம இருந்துக்கலாம். இழந்தால் யாருக்காக? கடவுளுக்காக. நீ அப்படியா இழந்து கொடுக்குறியா? நான் கேட்கிறேன், நீ இழந்து கொடுத்தியா? அதான் உண்மையான கொடுத்தல், நல்லா புரிஞ்சுக்கோ. அங்குதான் பலத்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறாரு, பலத்த ஆசீர்வாதத்தை அங்க பாக்கலாம். ஒன்ட்ட இருக்கிறத கொடுக்கறதுல ஒண்ணு இல்ல, இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கறது ஒரு பெருசு இல்ல. இழந்து வறுமையில் மத்தியிலும் குறைவான வருமானத்து மத்தியிலும் உண்மைத்தன்மையோடு விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு கடவுளை என் மேல வைத்திருக்க அன்பு நிமித்தமாக கொடுக்கிற பாரு, அங்கதான் பெரிய ஆசீர்வாதம், அங்கதான் பெரிய ஆசீர்வாதம், அங்கதான் பாக்குறோம் கத்தர் எது மேல ஆசீர்வாதம், எது மேல் பெரியமுள்ளவரா இருக்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல பெரியமா இருக்கிறார் கத்தர், அது மேல பிரியமா இருக்கிறார் அவன். இன்னைக்கு நீ எப்படி கொடுக்குற ஆராய்ந்து பாரு. இந்த ஏழை விதவையை குறித்து நம்ம பார்த்தோம், கத்தர் பாக்குறாரு பாத்தீங்களா? அது வேற நாளே நான் வசனம் வீட்டுல போய் படிச்சு பாரு, மறுபடியும் மறுபடியும் படிச்சு பாரு. அவர் எதைதான் பாக்குறாரு? கொடுக்கற கவனிக்கிறார், நீ கொடுக்கற அமௌண்ட்டையும் கவனிக்கிறார், கொடுக்கற காசையும் பாக்குறாரு. அப்ப அந்த சமயத்துல நம்ம குறிப்பு காத்துக்கிட்டோம், அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா, அந்த கடவுள் என் மேல வைத்திருக்க அன்பை மேத்துமா கொடுத்தாள். அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு இல்லைங்களா? அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, நினைச்சே பார்க்க முடியாத அன்பு. இந்த உலகம் என்னை நேசிச்சுட்டா, இந்த உலகம் என்னை நேசிச்சுட்டா, இந்த உலகம் உண்மையான அன்பு காமிச்சிச்சா, காமிச்சிச்சா? சொந்த தாய் தப்பின உண்மையான அன்பு காமிச்சாங்களா? இல்ல, எவரும் காமிக்காத அன்பு என் மேல அந்த அன்பு காமிச்சாரா இல்லையா? அப்ப அந்த அன்பை மித்தமா நான் கொடுக்கணுமா இல்லையா? விசுவாசத்தோடு கொடுக்கணும், அதான் விசுவாசி. விசுவாசத்தோடு கத்திரனை போஷிப்பா, நான் கொடுக்கறேன், கத்திரனை போஷிப்பார், அவரை பராமரிக்க போதுமானவரா இருக்கிறான்னு சொல்லி விசுவாசம் இருக்குதா? உண்மைத்தன்மையோடு கொடுக்குறியாயா? அந்த ஏழை விதவை அதெல்லாம் செஞ்சா, உண்மைத்தன்மையோடு கொடுக்குறியாயா? வழக்கமா கொடுக்கறத ஸ்டாப் பண்ணவே இல்லைங்க, வறுமையில் மத்தியிலும் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிருப்பாரா இல்லையா, நிறுத்திருப்பாரா இல்லையா கொடுக்கறத? தன்னுடைய குறைவுகள் மத்தியிலும் மாத்திரம் இல்ல, அங்க பாருங்க இழந்தாள், அந்த கொடுக்கறதுலயும் கூட அவள் இழக்கிறாள், இழக்கிற அதையும் ஆண்டவர் கவனிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் இயேசு ஆண்டவர் சொன்னாரு, அவர்களோ தன்னுடைய பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள், இவளோ தன்னுடைய வறுமையிலிருந்து தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு விட்டாள், தன்னுடைய சாப்பாட்டுக்கு வச்சிருந்து கூட போட்டு இருந்துக்கலாம், இழந்தான். ஆண்டவர் அதையும் பாக்குறாரு. அவ இந்த இடத்துல நீ என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில நீ கொடுக்கிற காரியத்துல எவ்விதமாக செயல்படுகிறாய், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆகவே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுகிறாயா? அதான் கடவுள் விருப்பம் கொள்ற, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து, எல்லாத்தையும் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து நீ ஆண்டரை மகிமைப்படுத்துற மனுஷனா இருக்கிறாயா என்ற அழகா இங்க பாக்குறோம். ஆகவே இந்த இடத்துல முக்கியமாக முக்கியமாக கடைசியா நம்ம கத்துக்கொள்ள முடியும், நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும், அவ்வளவுதாங்க. இந்த விஷயத்துல நம்ம கத்துக்கொள்ள முடிய காரணம், காசாக கூட நம்முடைய காரியம் எல்லாமே யாருக்கு முதலிடம், அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நீ காசை வச்சுட்டு எங்க எடுத்து போற, எல்லாமே அவர் தான் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த பிச்சை, அவர் கொடுத்த கிருபதான் இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை கூட சம்பாதிக்க முடியாம நோய் நொடி ஓட்டி உட்காந்துருக்காங்களா இல்லையா? படுத்த படிக்க கிடக்குறாங்க சம்பாதிக்க முடியாம. ஐயோ ஆகாரத்தை நான் ஒவ்வொரு வேலையும் மனசார கண்ணீரோடு நான் ஜோபம் பண்றது உண்டு. இன்னைக்கு காலைல இட்லி சாப்பிட்டாலும் கூட ஒரு சாதாரண ஒரு கஞ்சி குடிச்சாலும் கூட அந்த இந்த சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சாமி. எத்தனையோ பேர் இந்த சாப்பாடு இல்லாம இருக்காங்க சாமி. இறங்கி இறங்கி செரிமான ஆகி நல்லா கீழே போகுது பாருங்க, அதுவே ஆண்டவர் ஸ்தோத்திரங்க. உண்மை இன்னைக்கு செரிக்காம இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ பிரச்சனையோட கடந்து போறாங்களா இல்லையா? எத்தனையோ நோய் நொடியோட இருக்காங்க, ஆகாரம் இல்லாம சாப்பிட முடியாம சம்பாதிக்க முடியாம. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியம் நம்மளை வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? கடத்த கொடுத்தது எல்லாமே கிருபை பிச்சை இல்லைங்களா? அப்ப நம்ம கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி என்ன பண்றோம், யோசிக்கிறோம், கணக்கு பாக்குறோம், மனசு வரல, எத்தனை பாவத்தன்மை காமிக்கிற பாவத்தன்மை. ஐயோ மனம் திரும்புவோம், அன்றே என்ன மன்னிய சாமி, இந்த ஏழை விதவை ஐயோ என் மேல அந்த ஏழை விதவை மேலே வைத்திருக்க அன்பு, அந்த கடவுள் அன்பின் மித்தமா அவள் மேலே வைத்திருக்க அவள் அந்த அன்பின் மித்தமா கொடுத்தாள், விசுவாசத்தோடு கொடுத்தாள், உண்மைத்தன்மையோடு கொடுத்தாள், தன்னுடைய வறுமையின் மத்தியிலும் இழப்புகள் மத்தியிலும் கொடுத்தாள். பாதிக்கப்பட்டாதான், பாதிக்கப்பட்டிருப்பா இல்லைங்களா? அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டாங்களா? அந்த பணக்காரர்கள் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? இல்லைங்க. அந்த பணக்காரர் ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? கொடுத்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா கொடுத்து போயிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு கேட்கணும் நிறைய இருந்துச்சு. ஆனா இவ்வளோ வறுமையின் மத்தியிலும் கொடுத்தாள், தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததுன்னா போட்டு விட்டாள், சாப்பாடு இருந்து கூட போட்டுட்டான்னு சொல்லி வருது. அதாங்க இயேசுவானவருக்கு நீ கொடுக்கற காரியம். அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம், முதலாவது நீ யாருக்கு கொடுக்கணும்? இருதயத்தை. இப்ப இதுல இருந்து பாக்குறோம், அந்த இருதயம் எல்லாம் யார் மேல, அந்த ஏழை விதைகளுடைய இருதயம்லாம் யார் மேல இருக்குது? கடவுள் மேல. இழந்தாள், கடவுளுக்காக இழந்தாள். ஒருவேளை சாப்பாடு இல்லாம பரவாயில்ல, நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நான் உண்மையா கொடுக்கணுங்க, ஐயோ அது கடவுள் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அந்த ஞானத்தோடு அந்த புத்தியோடு அவள் கொடுத்தாள். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். கொடுக்கறதே பாக்கியம் சொல்லி படிச்சோமா இல்லையா? கர்த்தர் அவர்களை தான் பிரியமாய் கொடுக்கிறார், அவர்கள் மேலதான் அவர் பிரியமா இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான கொடுத்தல் என்கிற பாக்கியமான செயலை நாமளும் உற்சாகமா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான நாளை கிருபையாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் லூகா புஸ்தகத்துல இந்த 21 முதல் 4 நாங்கள் படித்த அருமையான வார்த்தை என்ன? அருமையான வார்த்தை. கொடுக்கும்படியான காரியத்தில் எவ்வளவு பெரிய குழுவராக இருக்கிறீர், அதனாலதான் நீர் கொடுக்கிறது குறித்து நீர் எவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறீர், கவனமா இருக்கிறீர், பார்க்கிறீன்னு சொல்லி படிச்சோம் சுவாமி. அன்றே அது மாத்திரமல்ல, இந்த ஏழை உதவி அன்றே கத்தாவை அன்றே அவள் மேல இருந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு சுவாமி. அன்றே கடவுளை மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, அந்த அன்பு நிமித்தமாக கொடுத்தாள், விசுவாசத்தோடு கொடுத்தாள், உண்மைத்தன்மையோடு தொடர்ந்து விடாமல் உண்மைத்தன்மையோடு கொடுத்தாள் சுவாமி. மாத்திரமல்ல, அந்த கொடுத்ததுனாலே அவளை ஒருவேளை சாப்பாடு இழந்திருக்கலாம் சுவாமி. கொடுத்ததுனாலே இன்னுமாய் கத்தாவே அந்த ஜீவனத்துக்குண்டான காரியங்களா அன்றே கேள்விக்குறியா இருந்திருக்கலாம் சுவாமி. இழந்தாள் சுவாமி. அன்றே அவர்களோ இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க சுவாமி, ஆனால் அவள் வறுமையிலிருந்து ஒண்ணுமில்லாதிருந்து கொடுத்தாள் சுவாமி. அந்த 2 போட்டாள் சுவாமி. அதனாலே கடவுளுக்காக இழந்தாள் சுவாமி. நாங்களும் அந்த இழக்கிற இருதயத்தை தாரு சுவாமி, உமக்காக இழக்கிற இருதயத்தை தாரும், அந்த இழக்கிற இருதயத்தை தாரு சுவாமி. அன்றே வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கறதே பாக்கியம் என்று வேதவசனம் சொல்லுது சுவாமி. உற்சாகமாய் கொடுக்கணும் கர்த்தர் பிரியமா இருக்கிறா சொல்லுது சுவாமி. அவை எந்த விதத்திலும் நாங்கள் கத்தாவே அன்றே விசனத்தோடு அல்ல சுவாமி, இருதய கடினத்தோடு அல்ல சுவாமி, ஐயோ அவங்க கேட்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால அல்ல சுவாமி. அன்றே நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில விசுவாசி சொல்லிக் கொண்டு நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக அன்றே நீர் எங்கள் மேல காட்டின அன்பு எவ்வளவோ பெரிய அன்பு சுவாமி. அந்த அன்பு மித்தமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி, உற்சாகமாய் கொடுக்கணும். நாங்கள் இழக்கிறவளாய் இழக்கிற இருதயத்தோடு கொடுக்கணும் சுவாமி. அது நிமித்தமாக அன்றே அடுத்த வேலை சாப்பாடு கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் சுவாமி. அது நிமித்தமாக நாங்கள் குறைவை சந்திக்கலாம் சுவாமி. அது நிமித்தமாக நாங்கள் சற்று கத்தாவே செலவு கூட கத்தாவே சற்று குறைத்து போடலாம் சுவாமி. அது நிமித்தமாக கத்தாவே நாங்கள் செய்ய வேண்டிய செலவை நாங்கள் கத்தா ஒதுக்கிவிட்டு நாங்கள் கொடுக்கும்படியான இருதயத்தை தாரு சுவாமி. அன்றே தொடர்ந்து எங்களோடு பேசும் அப்படிவான முழு இருதயத்தை நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து வாழ இருதயத்தை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.